I would like to take the first Peter, please.
பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
The first chapter, first verse, Peter, an apostle of Jesus Christ, to the strangers scattered throughout Pontus, Galatia, Cappadocia, Asia, and Bithynia.
இந்த முதலாவது வசனம், ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில்.
When you see Acts of the Apostles 8th chapter,
அப்போஸ்தல நடபடிகள் எட்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது,
among the first century Christians there was a time of tribulation.
இந்த எட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலமாக அது இருக்கிறது.
So during that persecution many Christians were scattered from Jerusalem and around.
இந்த பெந்தகோஸ்தே காரியங்களுக்கு பின்பாக, சபை உருவான பின்பாக, இந்த உபத்திரவ காலத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் எருசலேமிலிருந்து மற்ற தேசங்களுக்கு சிதறுண்டு போனார்கள்.
It was a real persecution.
அது உண்மையிலேயே ஒரு உபத்திரவமான காலமாக இருந்தது.
Many people lost their possessions and so many difficulties were there.
அநேகர் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து பலவிதமான இன்னல்களுக்குள்ளானார்கள்.
Acts of the Apostles 8 chapter 1st verse, and Saul was consenting unto his death, and at that time there was a great persecution against the church which was at Jerusalem, and they were all scattered abroad throughout the regions of Judea, Samaria, except the apostles.
அப்போஸ்தல நடபடிகள் எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்கிறது பாருங்கள், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள்.
It was a time of great victory for the church and many people got converted and added to the church.
இந்த காலம் சபை வளர்ச்சிக்குள்ளான ஒரு காலமாக இருந்தது, அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலமாகவும் இருந்தது.
So we could read from the Acts of the Apostles that many people were added to the church.
அப்போஸ்தல நடபடிகளை நாம் பார்க்கிறோம், அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று.
So Acts of the Apostles 2nd chapter, when you come, so many people were added, and how 47th verse, 2nd chapter 47th verse, praising God and having favor with all the people, and the Lord added to the church daily such as should be saved.
அப்போஸ்தல நடபடிகள் 2nd அதிகாரத்தினுடைய 47th வசனத்தை பாருங்கள், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம்.
It was a great victory to the church.
சபைக்கு ஒரு வெற்றியுள்ள காலமாக அது காணப்பட்டது.
Many people really joined the church.
அநேகர் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள்.
They were all joyful praising God.
அவர்கள் சந்தோஷமாக தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
So it was the time in which God sent the persecution.
இந்த சமயத்தில் தான் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதித்தார்.
Why should God allow persecution in this situation?
ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சுமூகமான சூழ்நிலையிலே உபத்திரவத்தை அனுமதித்தார்?
If God would not have allowed persecution, hopefully the church would have grown more.
கர்த்தர் ஒருவேளை இந்த உபத்திரவத்தை அனுமதியாதிருந்திருந்தால் சபை இன்னுமாக வளர்ந்திருக்கும் அல்லவா?
Probably many more churches would have been arisen.
ஒருவேளை அநேக சபைகள் எழுந்திருக்கலாம்.
So what is the purpose of persecution during this time?
அப்படியானால் ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உபத்திரவத்தை அனுமதித்தார்?
Probably even in our lives when we see all of a sudden some persecutions or tribulations or trials, difficulties, we are really wondering as why God has allowed this.
நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், பலவிதமான துன்பங்கள், இடையூறுகள், இடர்கள் வருகிறது, ஏன் தேவன் இவற்றை எல்லாம் அனுமதிக்கிறார்?
Is there a God, or is it that we just believe God in a way as a religion or something like that?
இந்த சூழ்நிலையிலே ஒரு சிந்தனை எழுகிறது, அங்கே ஒரு தேவன் இருக்கிறாரா, அல்லது நாம் ஒருவேளை மற்ற மதங்களைப் போல கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கைக்குள்ளவர்களாக இருக்கிறோமா?
Many times we may be discouraged even.
எனவே அநேக வேளைகளில் இந்த காரியங்களின் போது நாம் மனதிலே
சோர்ந்து
போகிறோம்.
So what is the purpose of difficulties?
ஆகவே இந்த உபத்திரவங்களினுடைய நோக்கம் என்ன?
You see, these people, when they were all scattered, they lost everything.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இவர்கள் சிதறுண்டு போன பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம்.
So what did they do?
என்ன அவர்கள் செய்தார்கள்?
So when there was a great persecution, these people went around and they were preaching the gospel.
அவர்கள் உபத்திரவத்தினாலே சிதறுண்டு போனாலும் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சென்றார்கள்.
They carried the gospel in their hearts.
அவர்கள் தங்கள் இருதயத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து சென்றார்கள்.
It was not the gospel of outside.
அது புறம்பான சுவிசேஷம் அல்ல.
Dear people, for you, many of you, I am afraid that the gospel is not in your heart, but it is outside your heart.
அன்புக்குரியவர்களே, அநேகரை குறித்து நான் உங்களில் அநேகரை குறித்து நான் பயப்படுகிறேன். அநேகருக்கு இந்த சுவிசேஷம் உள்ளத்திலே உள்ள ஆழமாக இல்ல, அது புறம்பாக இருக்கிறது என்று.
You hear the word of God.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
You read the word of God. You hear the word of God.
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள்.
Unless it really make a greater impact in your heart, turning this wicked heart to a righteous heart, there is no place for the gospel in the heart.
இப்படியாக நீங்கள் கேட்கிற சுவிசேஷம் உங்கள் இருதயத்தை மாற்றவில்லை என்று சொன்னால் சுவிசேஷம் உங்கள் இருதயத்திலே இல்லை.
For many Christians, the gospel is outside, not inside.
அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சுவிசேஷம் வெளிப்படையானதாகவே, அதாவது வெளியாக புறம்பாக இருக்கிறதே தவிர வாழ்க்கையை பாதித்து மனதில் இல்லை.
They know mentally.
அறிவு சார்ந்த ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது.
They know, they go to the church regularly.
சபைக்கு கிரமமாக செல்கிறார்கள்.
As a religious duty.
ஒரு மத சார்ந்த கடமையாக செல்கிறார்கள்.
As a traditional way.
ஒரு பாரம்பரியமாக.
But I would like to ask you one question this morning.
நான் இந்த நாளிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Did the gospel impact your heart in such a way that it made the heart to be upside down?
சுவிசேஷம் உங்கள் இருதயத்தை தலைகீழாக மாற்றுகின்ற அளவுக்கு பாதித்திருக்கிறதா?
I tell you, these people, how could this be when they lost everything and they were in a strange countries and in difficult situations? Probably if people like me and you, they would have gone down spiritually, or they would have been discouraged.
இந்த ஆதி கால விசுவாசிகளை பாருங்கள், அவர்கள் சிதறுண்டு போனார்கள், எல்லாவற்றையும் இழந்து போனார்கள், அந்நிய தேசங்களிலே சென்றார்கள். ஒருவேளை நானும் நீங்களும் அப்படியாக சென்றிருப்போமானால் நாம் இந்த சுவிசேஷத்தை விட்டு வழி விலகி போயிருப்போம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுவிசேஷத்தை வாழ்ந்து போதித்தார்கள்.
Because the gospel was in their hearts.
ஏனென்றால் சுவிசேஷம் அவருடைய இருதயத்தை பாதித்திருந்தது.
So even though they were scattered, the gospel was still remaining in the hearts.
அவர்கள் சிதறுண்டு போயிருந்தாலும் சுவிசேஷம் அவருடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்திருந்தது.
So they could not keep quiet.
ஆகவே அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை.
They preached the gospel where they went.
எங்கெங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்.
Churches came up.
சபைகள் உண்டானது.
Many heathen were converted.
புறஜாதி மனிதர்கள் மனம் திரும்பினார்கள்.
The power of the gospel was manifested.
சுவிசேஷத்தினுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது.
Dear people, the gospel is powerful to change a person.
அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றுகின்ற வல்லமையை கொண்டதாக இருக்கிறது.
I speak to you with all feelings.
நான் உணர்வு பூர்வமாக உங்களோடு நான் பேசுகிறேன்.
I tell you, unless the gospel change your heart, this gospel has nothing to do with you, my dear friend.
நீங்கள் கேட்கின்ற இந்த சுவிசேஷம் உங்கள் இருதயத்தை முற்றிலுமாக மாற்றவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்திலே பங்கு.
You may be a traditional Christian.
ஒருவேளை நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவராக இருக்கலாம்.
You may be a person who came from Hinduism.
ஒருவேளை நீங்க இந்து மதத்திலிருந்து
வந்தவராக இருக்கலாம். Whatever the person you may be.
ஒருவேளை நீங்க யாராகவும் இருக்கலாம்.
When the gospel reaches the heart, it revolutionizes the heart to change him upside down, to change it completely.
ஆகவே சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாதிக்கின்ற பொழுது அந்த மனிதனை அது முற்றிலுமாக மாற்றிவிடும்.
If it is not so, you may say that you are a Christian 100 times. I tell you, unless it impacts your heart, I tell you, you are a liar.
ஒருவேளை நீங்கள் இந்த சுவிசேஷம் உங்கள் இருதயத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது பொய்.
Because the power of gospel, the Bible says, delivers a man.
வேதம் சொல்லுகிறது சுவிசேஷம் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது என்று
சொல்லுது. It delivers.
அது விடுதலையாக்குகிறது.
St. Paul said, I am the chief of sinners. Jesus came to save the sinners. I am the chief. But God delivered me.
பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார்
என்று. Dear people, unless there is deliverance in your life and heart, I tell you, you are a liar.
பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் இருதயத்திலும் விடுதலை இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது போய்.
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
I tell you, if you are satisfied with your half-baked religion, it is the religion of the devil.
நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், ஒரு மேலோற்றமான மத சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆனால் அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல.
அது பேய்த்தனத்துக்கு அடுத்த கிறிஸ்தவம். It's a humbug. இது போய் வெளிச்ச அப்பட்டமான ஒரு போய். வேதம் தெளிவா சொல்லுக, what is the gospel says?
வேதம் என்ன சொல்லுகிறது?
You see in the Romans what St. Paul says.
ரோமருக்கு எழுத நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார்,
he says the power of the gospel, he speaks of the power of the gospel.
பவுல் இந்த இடத்திலே சுவிசேஷத்தினுடைய வல்லமையை குறித்து போதிக்கிறார்.
Dear people, either you are wrong or the word of God is wrong.
பிரியமானவர்களே, ஒன்று நீங்கள் தவறாக இருக்க வேண்டும், அல்லது வேத கர்த்தருடைய வேதம் தவறானதாக இருக்க வேண்டும்.
I know what I am.
நான் யார் என்பது எனக்கு தெரியும்.
I was thinking, you see, when I was in a church for 17 years.
நான் ஒரு திருச்சபையிலே 17 வருடங்களாக இருந்த வேளையிலே,
there was some reformation, some changes outwardly.
வெளிப்பிரகாரமான சில ஒழுக்கங்கள், சில கட்டுப்பாடுகள் எனக்குள்ளாக உருவானது.
Because I was a rank Hindu, not knowing anything about the Bible.
ஏனென்றால் எனக்கு சத்தியத்தை குறித்து எதுவுமே தெரியாது. நான் முழுவதுமாக சத்தியம் அறியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தேன்.
The pastor asked me to confess some sins which I committed.
போதகர் என்னிடத்தில் என்னுடைய பாவங்களை குறித்து அறிக்கையிடச் சொன்னார்.
He asked me to write down some sins which I committed.
நான் செய்த பாவங்களை குறித்து எழுதும்படியாக சொன்னார்.
I stole some of these things. This is all a routine of the church. I am sorry about this.
ஆகவே நான் சொன்னேன், நான் இதை திருடி இருக்கிறேன், அதை பண்ணி இருக்கிறேன், இப்படியான காரியங்களை வழமையாக செய்வது.
I robbed this thing.
நான் இந்த காரியத்தை,
I traveled in the train without ticket.
ட்ரெயின்ல நான் டிக்கெட் வாங்காம போயிருக்கேன்.
I cheated in the exam.
நான் பரீட்சையிலே ஏமாற்றிட்டேன்.
I cheated my parents.
நான் பெற்றோரை ஏமாற்றினேன்.
I robbed in the school or that.
நான் பள்ளிக்கூடத்தில் இப்படி இதை எடுத்து,
so I wrote them all down.
இதெல்லாம் எழுதி,
and the pastor said you should go and confess to the people concerned.
ஆகவே போதகர் சொன்னார், நீ சம்பந்தப்பட்டவரிடத்தில் போய் இதை அறிக்கை.
I did it but without realizing that I was a rank Hindu, a rank sinner.
நான் ஒரு சீரழிந்த பாவி என்பதை உணராமல் நான் மற்றவரிடத்திலே போய் நான் மன்னிப்பு கேட்டேன், இதையெல்லாம் சொன்னேன்.
It's all man-made work salvation. It is not the salvation by grace.
இப்படியான முறைகள் எல்லாம் மனிதனை சார்ந்த முறைகள். இது உண்மையா?
I did all these things.
இதையெல்லாம் செய்தேன்.
But sometimes when I met the preacher, he said, did God speak to you?
சில வேளைகளை நான் போதகரை சந்தித்த பொழுது அவரிடத்தில் கேட்பார், கர்த்தர் உன்னோடு பேசினாரா?
You search your heart, there may be some more sins which you have to confess.
அப்படி இல்லைன்னு சொன்னா நீ இருதயத்தை ஆராய்ந்து பாரு, ஒருவேளை இன்னும் அதிகமான பாவங்கள்.
So I used to sit and contemplate certain things.
ஆகவே நான் உட்கார்ந்து அதை பற்றி யோசிப்பேன்.
So just because he was insisting me, I was searching and trying to find out something and telling him.
இப்படியாக அவர்களை நெருக்கிறதுனால ஏதாவது ஒன்றை யோசித்து நான் அவரிடத்தில் சொல்லுவேன்.
Also he said, if you go and confess this, God will save you.
அவர் சொல்லுவார், இதையும் போய் நீ மற்றவரிடத்தில் அறிக்கையிட்டால் கர்த்தர் உன்னிடத்தில் பேசுவார், உன்னை ரட்சிப்பார்.
So I tried to do those things.
ஆகவே நான் அதையெல்லாம் செய்தேன்.
is a salvation by works, it's not by grace.
அது கிரியையின் அடிப்படையிலான இரட்சிப்பு.
Inwardly I was a wreck.
ஆனால் உள்ளான மனிதன் நான் வீழ்ந்து
போனவன். Inwardly I was not really changed in my heart, no victory over sin.
உள்ளான மனிதனிலே விடுதலை இல்லை பாவத்தின் மீது.
I opened the Bible, find out the verse and show it to him and he said you are saved. It's a fully lie, I tell you, it's a white lie.
நிற்பத்தின் நிமித்தமாக நான் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் சொல்லுவேன் அப்பொழுது அவர் சொல்லுவார் நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆனால் உள்ளான மனிதர்களை மாற்றம்
இல்லை. 17 years I was a slave to many sins, I tell you to be frank.
17 வருடங்கள் அநேக பாவங்களுக்கு நான் அடிமையானவனாக இருந்தேன்.
When I told you go pray, God will speak to you.
ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது நீ போய் ஜெபி கர்த்தருடத்திலே பேசு.
Where we God speak to you, God will speak to you through his word.
கர்த்தர் எப்படி ஒரு மனிதனோடு பேசுகிறார்? வார்த்தையின் மூலமாக பேசுகிறார்.
It was the time that God opened my eyes through the word of God.
அந்த சூழ்நிலையில் தான் வேதத்தின் மூலமாக கர்த்தர் என் கண்களை திறந்தார்.
Dear people, God revealed my sinfulness.
பிரியமானவர்களே, கர்த்தர் என்னுடைய பாவத்தை குறித்து வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார்.
Unless God delivers me, I can't be get off.
கர்த்தர் நம்மை விடுதலையாக்காவிட்டால் என்னால் விடுதலையாக்கப்பட முடியாது.
Today I could testify that God deliver me from my sin.
இன்று என்னால் உங்களிடத்தில் ஆணித்தனமாக சொல்ல முடியும், கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார்.
God has delivered me from bondage of sin.
கர்த்தர் என்னை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்.
Come and bold enough say that you are wrong in this side. I will definitely acknowledge it.
நீங்கள் இப்படி சொல்லுவது தவறு.
It is true.
நீங்கள் இப்படி சொல்லுவது தவறு என்று என்னிடத்தில் சொல்லுங்கள், அது உண்மையாக இருந்தால் நான் அதை
ஏற்றுக்கொள்வேன்.
நான் யார் என்பது எனக்கு தெரியும்.
Even today unless the grace sustains me I will fall away no time.
இன்றைக்கு கூட கர்த்தருடைய கிருபை என்னை தாங்காவிட்டால் நான் பாவத்தில் விழுந்து போவேன்.
I humbly request you, either you can acknowledge truly as you are and seek the pardon of God to be delivered from this sinful nature and to be delivered from the eternal condemnation, or you can go away with your own stubbornness, pride and evil arrogance to the eternal hell fire.
இன்று நான் தாழ்மையாக உங்களிடத்திலே கேட்கிறேன், கர்த்தரிடத்திலே உங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் வேதத்தின் மூலமாக உங்களிடத்திலே பேசி உங்களுடைய விழுந்து போன சுபாவத்தை வெளிப்படுத்துவார். இல்லையானால் நீங்கள் உங்களுடைய இந்த மெத்தனமான போக்கிலே நீங்கள் நரகத்திலே அழிந்து போவீர்கள்.
No, they go. You can't escape from God unless you humble yourself, stating that your hidden fallen evil nature should be changed.
நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை விழுந்து போன சுபாவத்தை அறிந்து உணர்ந்து நீங்கள் அறிக்கையிடாவிட்டால் உண்மையான மாற்றம் உங்களில் ஏற்படாது.
I want to be honest with you. Do you have the peace of God in your life?
நான் உங்களிடத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கின்ற சமாதானம் உண்டா?
Do you have victory over sin?
பாவத்தின் மீதான விடுதலை உங்களுக்கு உண்டா?
So what is the use of for making yourself a fool by observing all things which you are observing now, thinking that you are all right?
இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களைத்தான் ஏமாற்றுவதனால் என்ன பிரயோஜனம்?
Either throw away all your self-righteousness, come as a sinner.
உங்களுடைய சுயநீதியை தூக்கி எறிந்துவிட்டு பாவியாக தேவனுடைய சமூகத்திலே வாருங்கள்.
Don't think you can go ahead with all your health and wealth all through this life. If God touches you, I tell you, you will be crippled in no time.
வெளிப்படையான காரியங்களை கொண்டு சுகமாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஆகவே நான் கர்த்தருக்கு முன்பாக நல்லாக இருக்கிறேன் என்ற இந்த போலியான காரியங்களை எல்லாம் விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை தொடுவாரானால் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது.
One man of God says,
ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார்,
when he preach against sin,
நீ பாவத்துக்கு எதிராக போதிக்கின்ற பொழுது,
people will hate sin or they will hate you.
ஒன்று, மனிதர்கள் பாவத்தை வெறுப்பார்கள் அல்லது பாவத்தை குறித்து கண்டித்து போதிக்கின்ற போதகரை வெறுப்பார்கள்.
I don't care about if you hate me.
நீங்கள் என்னை வெறுப்பதை குறித்து நான் கவலைப்படவில்லை.
But I pity you that you are in a miserable state.
நான் இரக்கப்படுகிறேன், காரணம் நீங்கள் ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறீர்கள்.
Will you acknowledge that you are sinful and you don't have the peace and joy of God in your life?
நீங்கள் பாவத்தினால் உண்டான உங்கள் பரிதாபமான நிலையை அறிந்து உணர்ந்து தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தில் இல்லை என்ற உண்மையை உங்களாலே ஒற்றுக்கொள்ள முடியுமா?
Let us not despise the offer, the gracious offer of the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்து கிருபையாய் தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதை ஏற்றுக்கொள்ளாதே விட்டுவிடாதீர்கள்.
Dear people, humble yourself.
தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள்.
Break all your pride and arrogance.
உங்களுடைய பெருமையை, உங்களுடைய மெத்தனமான காரியங்களை விட்டுவிடுங்கள்.
I tell you, you are more answerable than a person who is walking on the road.
இந்த தெருவில் நடந்து போகக்கூடிய ஒரு மனிதனை விட நீங்கள் அதிகமான உத்தரவாதிகளாக இருக்கிறீர்கள்.
Because every week you hear the preaching of the word of God.
ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது.
Either you repent or you have to answer God one day.
ஒன்று நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லையானால் தேவனுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள்.
It is the mercy of God who is calling you to repentance.
கர்த்தருடைய கிருபை உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அழைக்கிறது.
One thing which amazes me is, why should God love me? Why should God seek, sought after me when I was ruining myself?
ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஏன் கர்த்தர் நான் என் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் ஏன் என் பின்னாக தேடி வந்தார்?
I didn't seek him.
நான் அவரை தேடவில்லை.
I didn't seek after the salvation.
நான் உண்மையான ரட்சிப்பை நான் தேடவில்லை.
I was a miserable sinner, that was true.
நான் பரிதாபமான ஒரு பாவியாக இருந்தேன்.
But God sought me.
ஆனால் தேவன் என்னை தேடி வந்தார்.
And delivered me.
என்னை ரட்சித்தார்.
And saved me.
என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
Probably you may ask, how many houses you have? What is the bank balance of yours this morning?
ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், உங்களுக்கு எத்தனை வீடுகள் இருக்கிறது, உங்கள் வங்கியிலே கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று.
I don't have a house.
எனக்கு வீடு இல்லை.
I don't have a big balance in my bank.
என்னுடைய வங்கி கணக்கில் அதிகமான பணம் இல்லை.
But I tell you, I am the most joyful person.
ஆனால் நான் சொல்கிறேன், மிகவும் சந்தோஷமான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன்.
I tell you again, I have the joy of the Lord and the comfort and the peace of God in my life.
நான் திரும்பவுமாக சொல்கிறேன், தேவனுடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் என்னுடைய இதயத்திலே உண்டு.
Probably you may have a land, a house, a money, or a big balance, but what is the use unless you have the peace of God in your life?
ஒருவேளை உங்களுக்கு நிலங்கள், வீடுகள், அதிகமான பணங்கள் இருக்கலாம், ஆனால் அவற்றுடைய பிரயோஜனம் என்ன? தேவனுடைய சமாதானம் உங்கள் ஆத்மாவிலே இல்லாதிருந்தால்.
Acknowledge what you are.
உங்கள் இருதயத்தின் நிலையை குறித்து தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Say, Lord, I am miserable truly.
கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக பரிதாபமான நிலையில் இருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள்.
Truly miserable, Lord. There is no peace and joy in my life.
நான் உண்மையிலேயே ஒரு பரிதாபத்துக்குரிய பாவியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லை என்று சொல்லுங்கள்.
I don't have deliverance in me.
என்னிடத்திலே விடுதலை இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள்.
I don't have peace in my home.
என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வீட்டிலே சமாதானம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள்.
I am really pitiable.
Naan unmaiyilume paridhamathukuri oru manidhanaga irukiren endru sollungal.
Dear people, unless God builds your life,
priyamanavargale, devan ungal vaalkaiye kattade vittal,
whatever may be the effort, whatever may be the things that you do, it will be utterly lost.
நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும், என்ன செய்தாலும், எல்லாம் விரயமாய் போகும்.
You spend so many years already lost.
நீங்கள் அதி அநேக வருடங்களை இழந்து விட்டீர்கள்.
But now acknowledge him.
ஆனால் இப்பொழுதாவது தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள்.
Humble yourself.
தாழ்த்துங்கள்.
Go to him.
அவரிடத்தில் செல்லுங்கள்.
God will save you.
கர்த்தர் உங்களை ரட்சிப்பார்.
This is an amazing thing. I tell you, I am always thankful to the Lord.
நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
Because God delivered me from my sin.
என்றால் கர்த்தர் என்னை என் பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்.
Even if I die,
இப்பொழுது நான் மரித்தாலும்,
I have the hope of going to him.
நான் பரலோகத்துக்கு செல்லுவேன் என்கிற நம்பிக்கை கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு உண்டு.
There is a mansion awaiting for me for the things. It is not by my own effort, but by grace. The labor, the effort, the things that help me to live for him.
எனக்காக ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, அது என்னுடைய கைகளினால் நான் சம்பாதித்தது அல்ல. கிருபையினால், இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
I never regretted anything which I lost in the world but for the sake of Christ.
கிறிஸ்துவுக்காக நான் இந்த உலகத்திலே இழந்த காரியங்களை குறித்து நான் ஒருபோதும் வருத்தப்படுகிறதில்லை.
I never regretted at all.
நான் எப்பொழுதும் வருத்தப்படுவதில்லை.
So it's a great thing. So look to him.
ஆகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள்.
Acknowledge that you are sinful.
உங்களுடைய ஆத்மாவின் விழுந்து போன நிலையை நீங்கள் அவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள்.
acknowledge that you are a sinner.
நீங்கள் ஒரு பாவி என்பதை அவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள்.
Go to the cross.
சிலுவை அண்டையிலே செல்லுங்கள்.
The gospel should be in your heart.
சுவிசேஷம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும்.
Wherever you are.
நீங்கள் எங்கு போனாலும்.
You will be a savor to the Lord.
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருப்பீர்கள்.
If you are not a true Christian.
நீங்கள் உண்மையிலேயும் ஒரு
கிறிஸ்தவராக. If the heart is not changed.
உங்களுடைய இருதயம் மாறவில்லை என்றால்.
Wherever you go.
நீங்கள் எங்கு போனாலும்.
You are a stumbling block for the Christ.
நீங்கள் கிறிஸ்துவினுடைய சபைக்கு இடறுகளாக இருப்பீர்கள்.
You are a stumbling block for other people to know Christ.
மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதிலே நீங்கள் இடறலாய் இருப்பீர்கள்.
Your life is a real hindrance for the people around you.
உங்கள் வாழ்க்கை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு ஒரு இடரலாய் இருக்கும்.
If you are a true Christian.
நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவராக.
I'm sure God will use you to for his glory, for his kingdom.
கர்த்தர் உங்களை தம்முடைய ராஜ்யத்தினுடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தும்.
These people were scattered, lost everything.
இந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் இழந்து சிதறுண்டு போயிருந்தார்கள்.
They were not rejected.
ஆனால் அவர்கள் அதனாலே சோர்ந்து போகவில்லை.
They preached the gospel.
அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை
பிரசங்கித்தார்கள். People were saved.
மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்.
Churches were established.
சபைகள் உருவானது.
What a glorious thing it is.
எவ்வளவு மகிமையான காரியம்.
This is the power of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை.
Let us pray, please.
ஜெபிப்போமாக.
Father, we thank you once again for the power of the gospel to change a person.
தகப்பனே, நாங்கள் ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியான சுவிசேஷத்தினுடைய வல்லமைக்காக நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்காக நான் தாழ்மையோடு ஜபிக்கிறேன்.
I do not know as how their hearts are. Is the gospel is outside, out of their hearts or inside there?
அவருடைய இருதயத்தை குறித்து நான் அறியேன். சுவிசேஷம் உண்மையிலுமாக அவருடைய இருதயத்தை பாதித்திருக்கிறதா அல்லது ஆனால் நீர் அதை வெளிப்படுத்துவீர்.
Their talks will reveal it.
அவர்களுடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்தும்.
Their actions will reveal it.
அவர்களுடைய செயல்கள் அதை வெளிப்படுத்தும்.
Their family people know that.
அவருடைய குடும்ப நபர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள்.
Husband will know, wife will know, the children will know.
கணவன் மனைவி அவர்கள் இதை குறித்து அறிவார்கள்.
The people around will know.
அவர்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் அதை அறிவார்கள்.
Oh God, save us.
கர்த்தாவே, எங்களை விடுதலையாக.
Leave us not to our own hardness of our hearts.
கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் கடினத்தன்மைக்கு எங்களை விட்டு விடாதிரும்.
Please help us, O God.
கிருபையாய் எங்களுக்கு இறங்கும் தகப்பனே.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். Thank you.